வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். புதிய வருமான வரி பிரிவின் கீழ் 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மக்களவையில் வரும் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை இன்று அமைச்சர் தாக்கல் செய்தார். பிரதமரின் வேளாண் திட்டத்தின் கீழ் 100 மாவட்டங்களில் வேளாண் உற்பத்தி பெருக்க திட்டம் செயல்படுத்தப்படும். வேளாண் கடன் அட்டைகள் மூலம் விவசாயிகளுக்கான கடன் தொகை 5 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும். மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 10,000 இடங்கள் ஏற்படுத்தப்படும். ஆதி திராவிட பழங்குடியின பிரிவின் முதல் மகளிர் தொழில் முனைவோருக்கு 2 கோடி ரூபாய் வரை கடனுதவி திட்டம் செயல்படுத்தப்படும். புற்றுநோய் சிகிச்சை உள்ளிட்ட 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படும் போன்றவை பட்ஜெட்டின் சிறப்பம்சங்களாகும். நிதிநிலை அறிக்கை வளர்ச்சியடைந்த பாரத பாதைக்கான மத்திய அரசின் அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் புதிய வருமான வரி கட்டமைப்பின் கீழ் 12 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் பெறுவோருக்கு வரி இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மக்களவையில் நிதியமைச்சர் இன்று தாக்கல் செய்த வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் 12,75,000 ரூபாய் வரையிலான தனிநபர் ஆண்டு வருமானத்திற்கு வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக கூறினார்.
I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. So average income of 1 lakh per month other than the special rate income such as capital gains under the new regime. This limit will be 12.75 lakh for salaried taxpayers due to the standard deduction of 75,000.
பழைய வரி கட்டமைப்பின் கீழ் 4 லட்சம் ரூபாய் வரையிலான வருமான பிரிவினருக்கு வரி இல்லை என்றும், 4 முதல் 8 லட்சம் வரை 5%, 8 முதல் 12 லட்சம் வரை 10%, 12 முதல் 16 லட்சம் வரை 15%, 16 லட்சம் முதல் 20 லட்சம் வரை 20%, 20 லட்சம் முதல் 24 லட்சம் வரை 25%, 24 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு 30% வரி விகிதம் இருக்கும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். மூத்த குடிமக்களுக்கான வட்டி விகிதத்திற்கான வரி உச்சவரம்பு 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு வாடகை மீதான வரி பிடித்த உச்சவரம்பு 6 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் 2 ஆண்டுகளிலிருந்து 4 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படும். சுங்கவரி கட்டமைப்பின் கீழ் 7 வகை மறைமுக இறக்குமதி வரி நீக்கப்படும். புற்றுநோய் சிகிச்சை மருந்துகள் உள்ளிட்ட 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்படும். எல்இடி திரைகளுக்கான சுங்கவரி 10%-லிருந்து 20%-ஆக அதிகரிக்கப்படும். மின் வாகனங்களுக்கான பேட்டரியில் பொருத்தப்படும் லித்தியம் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் 35 கூடுதல் மூலதன பொருட்களுக்கு அடிப்படை சுங்கவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். மீன் பதப்படுத்துதல் பொருட்களுக்கு 30%-லிருந்து 5%, மீன் கழிவு உறவகைகளுக்கு 15%-லிருந்து 5%, அடிப்படை சுங்கவரி குறைக்கப்படும். காப்பீட்டு நிறுவனங்களுக்கான அந்நிய நேரடி முதலீட்டு உச்சவரம்பு 74%-லிருந்து 100%-ஆக அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார். வேளாண்மை, சிறு குறு நடுத்தர தொழில்கள், முதலீடுகள், ஏற்றுமதிகள் ஆகிய 4 வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று நிதியமைச்சர் கூறினார். இதன்படி பருப்பு வகைகளில் தன்னிறைவை எட்டுவதற்கான 6 ஆண்டு தேசிய இயக்கம் தொடங்கப்படும். விதை உற்பத்தி அதிகரிப்பதற்கான மக்கனா வாரியம் ஏற்படுத்தப்படும். உயர் ரக மகசூல் விதைகள் உருவாக்குவதற்கான தேசிய இயக்கம் தொடங்கப்படும். திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் கடன் திட்டத்தின் கீழ் கிசான் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் கடனுதவித் தொகை 5 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும். 1 கோடியே 70 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பிரதமரின் தன்தானிய வேளாண் திட்டத்தின் கீழ் 100 மாவட்டங்களில் வேளாண் உற்பத்தி பெருக்கம் திட்டம் செயல்படுத்தப்படும். மதிப்பு கூட்டுதல் பிரிவில் உற்பத்தியை அதிகரிக்க பீகாரில் தேசிய உணவு பதப்படுத்துதல் திறன் மேம்பாட்டு உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்தப்படும். அசாம் மாநிலம் நம்ரூப்பில் ஆண்டுக்கு 12.5 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா உற்பத்தி திறன் கொண்ட ஆலை அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
Our government will undertake a Prime Minister Dhan Dhanya Krishi Yojana in partnership with states. The program will cover 100 districts with low productivity, moderate crop intensity and below average credit parameters. It aims to enhance agricultural productivity, adopt crop diversification and sustainable agricultural practices, augment post-harvest storage at the panchayat and block level, improve irrigation facilities, facilitate availability of long-term and short-term credit. This program is likely to help 1.7 crore farmers.
சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 10 கோடி ரூபாய் வரையிலும், இப்பிரிவின் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு 20 கோடி வரையிலும் கடன் உத்தரவாத வரம்பு அதிகரிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான மூலதன முதலீட்டு உச்சவரம்பு 2.5 மடங்காக அதிகரிக்கப்படும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத உச்சவரம்பு 20 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும். சுயசார்பு பாரத திட்டத்திற்கு வகை செய்யும் 27 பிரிவுகளுக்கு உத்தரவாதம் வழங்கப்படும். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை உள்ளடக்கி இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை முன்னெடுத்து செல்ல தேசிய உற்பத்தி இயக்கம் ஏற்படுத்தப்படும். எஸ்சி எஸ்டி மகளிர் முதல் தொழில் முனைவோருக்கு 2 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கும் வகையில் புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்படும். காலனி மற்றும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளுக்கு முன்னுரிமை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் 22 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளுக்கு திட்டமிடப்பட்டிருப்பதோடு 1,10,000 கோடி ரூபாய்க்கான ஏற்றுமதிக்கு வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் கூறினார். உயர் ரக பொம்மை தயாரிப்பின் உலகளாவிய மையமாக இந்தியா மேம்படுத்தப்படும். உணவு விநியோகம், மின்னணு வர்த்தக விநியோகம் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடும் 1 கோடி அலுவல் சாரா தொழிலாளர்களுக்கு தனிநபர் அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதோடு ஜன் ஆரோக்கிய சுகாதார திட்டத்திற்கும் வகை செய்யப்படும். சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் மறுசீரமைக்கப்படும். நகர்ப்புற பணியாளர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்படும். ஊரக பகுதி மக்கள் மற்றும் சுய உதவி குழுவினருக்கு கிராம நிதி திட்டத்தின் கீழ் கடன் வழங்குவதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். நாட்டில் 23 இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களின் திறன் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும். 500 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நுண்ணறிவு கல்விக்கான அறிவுசார் மையம் ஏற்படுத்தப்படும். பள்ளிகளில் 50,000 அட்டல் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் அமைக்கப்படும். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டிற்கான 5 தேசிய மையங்கள் தொடங்கப்படும். பாரத் நெட் திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அனைத்து அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கு அகண்ட அலைவரிசை சேவை ஏற்படுத்தப்படும். பள்ளி மற்றும் உயர்கல்வி மாணாக்கர் கல்வி அறிவை தத்தம் மொழிகளில் இலகுவாக புரிந்து கொள்ள வகை செய்யும் பாரத புத்தக திட்டம் என்ற மின்னணு பாடமொழி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார்.
Broadband connectivity will be provided to all government secondary schools and primary health centers in rural areas under the BharatNet project. We propose to implement a Bharatiya Bhasha Pustak scheme to provide digital form Indian language books for schools and for higher education. This aims to help students understand their subjects better and in their language.
பிரதமரின் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் மூலம் சிறந்த தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளுக்கு 10,000 பேருக்கு நிதி உதவிகள் வழங்கப்படும். அறிவு திறன்களை பகிர்ந்து கொள்வதற்கான தேசிய மின்னணு இயக்கம் ஏற்படுத்தப்படும். அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் மையங்களும் புற்றுநோயாளிகளுக்கான பராமரிப்பு சிகிச்சை மையங்களும் உருவாக்கப்படும். இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் கூடுதலாக 6,500 இடங்களும் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 10,000 இடங்களும் ஏற்படுத்தப்படும். தனியார் பங்களிப்புடன் மருத்துவ சுற்றுலா மற்றும் இந்தியாவில் சுகம் பெறுங்கள் திட்டம் ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். குழாய் மூலமான குடிநீர் திட்டமான ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம் 2028 ஆண்டு வரை நீட்டிக்கப்படும். 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சவால்களை எதிர்கொள்வதற்கான மேம்பாட்டு நிதி உருவாக்கப்படும். 20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறிய ரக அணு உலைகள் ஏற்படுத்தப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும். தனியார் பங்களிப்புடன் 2047 ஆண்டு வாக்கில் 100 GW அணுசக்தி திறன் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் அணுசக்தி சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். உதான் திட்டத்தின் மூலம் மேலும் 120 புதிய பகுதிகள் இணைக்கப்படும். உள்நாட்டு கப்பல் கட்டுமான பணிகள் மற்றும் கடல் கட்டமைப்பு திட்டங்களுக்காக 25,000 கோடி ரூபாய் கடல்சார் மேம்பாட்டு நிதி ஒதுக்கப்படும். சுரங்கத்துறை நடைமுறைகள் ஊக்குவிக்கப்பட்டு முக்கிய தாது பொருட்களுக்கான கொள்கைகள் உருவாக்கப்படும். ஏற்றுமதி ஊக்குவிப்பு இயக்கம் தொடங்கப்படும். திருத்தியமைக்கப்பட்ட KYC வாடிக்கையாளரை தெரிந்து கொள்ளுங்கள் பதிவு தொடங்கப்படும். ஜன் விஸ்வாஸ் மசோதா கொண்டுவரப்படும். மாநிலங்களுக்கிடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குவதற்கான முதலீட்டுக்கு உகந்த குறியீடுகள் ஏற்படுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். மொத்த செலவினம் 50,65,000 கோடி ரூபாயாக காட்டப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில் நிதி பற்றாக்குறை 4.4% உள்ளது. நிதி பற்றாக்குறையை ஈடுகட்ட 11,04,000 கோடி நிகர சந்தை கடன்களுக்கும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை வளர்ச்சியடைந்த பாரத பாதைக்கான மத்திய அரசின் அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பட்ஜெட் அமைந்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்டுவதற்கான ஆக்கப்பூர்வமான பட்ஜெட் இது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். தற்சார்பு இந்தியா இலக்கின் வரைபடமாக இந்த பட்ஜெட் திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். கிசான் கடன் அட்டைகள் மூலம் விவசாய பெருமக்களுக்கான 3,00,000 ரூபாய் கடன் தொகை 5,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அவர்தம் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு நல்வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்த அறிவிப்பிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் கூறினார். நடுத்தர பிரிவினருக்கும் இளையோருக்கும் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் எதுவும் வெளியிடவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் திரு சசி தரூர் தெரிவித்துள்ளார். தேர்தலை முன்னிட்டு பீகார் மாநிலத்திற்கு பல அறிவிப்புகள் வெளியாகியிருப்பதாகவும் ஆனால் தென் மாநிலங்கள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், அகாலிதள் கட்சிகள் குறை கூறியுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. புத்தகம் வாசிப்பது பொழுதுபோக்கு மட்டுமின்றி மாற்றத்திற்கான அனுபவம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் சர்வதேச புத்தக கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய குடியரசுத் தலைவர், பல்வேறு மொழிகளின் புத்தகங்களை படிப்பதன் மூலம் சமூகம் மற்றும் பிற பகுதிகளை ஒருங்கிணைக்க வழிகோலும் என்றார். 9 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் ரஷ்யா, பிரான்ஸ், ஸ்பெயின், கத்தார் உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றுள்ளன. கோவை வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு இன்று முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு இன்று முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். மலையேற்றத்திற்காக வரும் பக்தர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கோவை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அத்தியாவசிய பொருட்களான குடிநீர், உணவு, மருந்து பொருட்கள் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் எனவும், அடிவாரத்தில் உள்ள மருத்துவ முகாமில் பரிசோதனை செய்த பின்னரே பக்தர்கள் மலையேற வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
நாமக்கல்லில் 3வது புத்தக திருவிழாவை மாநில ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 10ஆம் தேதி வரை இப்புத்தக கண்காட்சி நடைபெறும். 19 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா நாளை தென்னாப்பிரிக்காவை கோலாலம்பூரில் எதிர்கொள்கிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி மும்பையில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. இரு அணிகளுக்கிடையிலான 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் முதல் போட்டி வரும் 6ஆம் தேதி நாக்பூரில் நடைபெறவுள்ளது. ரூர்கலாவில் நடைபெறும் ஹாக்கி இந்தியா லீக் இறுதிப் போட்டியில் இன்று ஹைதராபாத் பெங்கால் அணியுடன் மோதுகிறது. 3ஆம் இடத்திற்கான போட்டியில் தமிழக அணி சூர்மா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய வருமான வரி பிரிவின் கீழ் 12,00,000 ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். மக்களவையில் வரும் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் இன்று தாக்கல் செய்தார். பிரதமரின் வேளாண் திட்டத்தின் கீழ் 100 மாவட்டங்களில் வேளாண் உற்பத்தி பெருக்க திட்டம் செயல்படுத்தப்படும். வேளாண் கடன் அட்டைகள் மூலம் விவசாயிகளுக்கான கடன் தொகை 5,00,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும். மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 10,000 இடங்கள் ஏற்படுத்தப்படும். ஆதி திராவிட பழங்குடியின பிரிவின் முதல் மகளிர் தொழில் முனைவோருக்கும் 2 கோடி ரூபாய் வரை கடனுதவி திட்டம் செயல்படுத்தப்படும். புற்றுநோய் சிகிச்சை உள்ளிட்ட 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படும் போன்றவை பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்களாகும். நிதிநிலை அறிக்கை வளர்ச்சியடைந்த பாரத பாதைக்கான மத்திய அரசின் அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.